அறம்தனை அகம் சேர்க்கும் உயர் வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கற்க கசடற அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உயர் வள்ளுவம் தொடர் வகுப்பு பாகம் 22.
யாக்கையின் கண் முதலிய உறுப்புகள் எல்லாம் என்ன பயனை செய்யும்? மனத்தின் கண் உறுப்பு ஆகிய அன்பிலாதார்க்கு என்று உரைப்பாரும் உளர்.
பாருங்க, இது இன்னொருவருடைய உரை, அதை சொல்லுகிறார். யாக்கையின் கண் முதலிய உறுப்புகள் என்ன பயனை செய்யும், மனதிலே அன்பில்லாதவர்களுக்கு என்று சில பேர் உரை சொல்வார்கள். அது திருப்பி வாசிங்க.
யாக்கையின் கண் முதலிய உறுப்புகள் எல்லாம் என்ன பயனை செய்யும், மனத்தின் கண் உறுப்பு ஆகிய அன்பில்லாதாருக்கு என்று உரைப்பாரும் உளர்.
தொடர்ந்து வாசிங்க.
அதற்கு இல்லறத்தோடு யாதும் இயல்பு இல்லாமே அறிக.
அதை ஏற்க முடியாது என்று சொல்றார் என்றா? அப்படி உரை சொன்னால் இல்லறவியலுக்கு அது ஒன்றும் பொருத்தம் இருக்கிறதா தெரியவில்லை, ஆகவே அதை இவர் ஏற்கவில்லை என்று அர்த்தம். இவர் சொல்லுகிறார், இவை மூன்று முதல் போன்ற என்று சொன்னாரே, பொருள், வீடு, விளையாட்கள், இது இல்லறத்துக்கு தொடர்புடைய விஷயம், ஆகவே அது இல்லறத்தோடு கொண்டு போய் நம்மை பொருத்தும், இது பொருத்தாதபடியால் இந்த உரையை அவர் ஏற்கவில்லை என்பதை சொல்லிவிட்டு மேலே போகிறார். இவ்வளவு நேரமும் நான் சொன்னது இலக்கணமாயும் திருக்குறள் அறிய வேண்டும் என்பவர்களுக்கான செய்தி. இதெல்லாம் நமக்கு புரியல சார் என்றால் ஒரு கவலையும் பட வேண்டாம். ஏனென்றால் அடிப்படை சொல்லிவிட்டார், அன்பு உள்ளத்திலே இல்லாவிட்டால் இல்லறம் சிறக்காது, இவ்வளவு தான் செய்தி. மொழியையும் கொஞ்சம் பயில வேண்டும் என்பதற்காக சபரிமலர்கள் சில முயற்சிகள் செய்து சொல்லுகிறார், அதை தெரிந்து கொள்ளுங்கள். இனி 10வது குறள்.
80வது குறள். அன்பின் வழியது உயர்நிலை அகதிலாருக்கு என்பதோல் போர்த்த உடம்பு. உரை: அன்பின் வழியது உயர்நிலை. அன்பு
உயர்நிலை உயர்நிலை.
உரை: அன்பின் வழியது உயர்நிலை. அன்பு முதலாக அதன் வழி நின்ற உடம்பே உயர் நின்ற உடம்பாவது. அகதிலாருக்கு உடம்பு என்பதோல் போர்த்த அவ்வன்பில்லாதார்க்கு உளவான உடம்புகள் என்பினை தோலார் போர்த்தனாம் உயர் நின்றன ஆகா.
திருவள்ளுவரை போல நக்கல் அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. ரொம்ப நுட்பமா நக்கல் அடிப்பார். அது பல இடங்கள் அங்கங்க வர்ற பொழுது சொல்லுவேன். அவர் என்னென்றால், சில இடங்கள்ல ஆக கூடுதலாக பண்ற நக்கல் என்னவென்றால், நீ உயிருள்ள மனுஷனே இல்லை, நீ ஒரு பிரேதம் என்று விடுவார். அதை விட ஒரு மனுஷனுக்கு பண்ணக்கூடிய அவமரியாதை உண்டா? ரொம்ப ரொம்ப அவருடைய சில உவமைகள் மனுஷனை கொண்டுடும். அதாவது, உலகத்தார் உள்ளென்பதை இல்லென்பான், ஒரு குறள், உலகத்தார் உண்டென்பதை இல்லென்பான், வையத்துள் அழகையாய் வைக்கப்படும். அழகை என்றா பேய். எல்லாரும் இருக்கின்றத நீ இல்லை என்றியா, உன்னே ஒரு பேயாக கருதுவார்கள். இந்த பேய் என்னென்று சொல்ற முறவங்க இருக்குங்களா, அவன் ஒரு பைத்தியக்காரன் என்று சொல்கிறோமே, இவன் ஒரு பேயாக கருதப்படுவான். அதாவது, உன்னை கண்டு உலகம் அஞ்சும், உன்னை உலகம் ஒத்துக்கொள்ளாது. இது ஒரு நக்கல். அது மாதிரி சொன்னார் கல்லாதான் சொல்காமுறுதல். ஒருத்தன் செத்து போக வேண்டியதான் பாருங்க, இந்த உவமை கேட்டா. பல பேருக்கு படிக்க விருப்பம் இல்ல, பேச விருப்பம். பல பேருடைய இயல்பு படிக்க விருப்பம் இல்ல, நானும் பேசினா என்ன என்று விரும்புகிறார்கள். அதுக்கு சொன்னார் கல்லாதான் சொல் காமுறுதல், சொல்லை விரும்புதல். பாட்டை மட்டும் சொல்ல வேண்டிய தவிர பொருள் சொல்ல மாட்டேன். என்ன சொன்னார் தெரியுமா? முளை இரண்டும் இல்லாதால் பெண் காமுற்றற்று என்றார். அதுக்கு மேல ஒருத்தன் உயிர் வாழ்றதை விட செத்து போறது நல்லது. மார்பகங்கள் இல்லாத பெண் காமம் கொள்வது போல கற்க விரும்பாதவன் பேச விரும்புவது என்று விட்டார். இதுக்கு வியாக்கியானங்கள் எல்லாம் உண்டு, இங்க சொல்லப்படாது. அவ்வளவு நக்கல் அடிப்பார், அது மாதிரி ஒரு நக்கல் தான் இது. சரி, திருவள்ளுவரே, இந்த அன்பு அன்பு என்று போட்டு இப்ப 9 குறளை நம்ம போட்டு படுத்தாத பாடுபடுத்துறீரே, நம்மால அன்பு கொள்ள முடியாது, ஆனா நான் கல்யாணம் பண்ணுவேன், குழந்தை பெறுவேன், வாழ்வேன், நான் அன்பில்லாதவன் இருந்தா உமக்கு என்ன காணும் நட்டம் வந்தது என்று ஒருத்தன் கேட்டான். ரொம்ப நல்லது, அன்பு வேண்டாம், என்ன ஒரு சின்ன பிரச்சனை, உன்னை உயிர் உள்ள ஒருத்தனாக ஒருவரும் நினைக்க மாட்டார்கள், வெறும் ஒரு உடம்பாகத்தான் உன்னை கருதுவார்கள். என்பு தோல் போர்த்த உடம்பு, உள்ளே உயிர் இல்லாமல் இந்த உடம்பு ஒன்று இருந்தா இந்த எலும்பு தோலால ஒரு இந்த எலும்பை தோலால போத்துக்கிட்டு இருக்கு, அவ்வளவுதான். அதை உயிர் இல்லாத உடம்புக்கு என்ன மரியாதையோ, அன்பில்லாத இல்லறத்துக்கு அவ்வளவுதான்டா மரியாதை. உன்னை வெறும் பிரேதமாக நீ நினைக்க சம்மதமாக இருந்தால் அன்பில்லாம இல்லற நடத்துறதுக்கு எனக்கு சம்மதம் என்று விட்டான். இப்ப யாராவது இதுக்கு சம்மதம் என்று கை உயர்த்து சொன்னா எவனாவது உயர்த்துவானா? உயிர் இல்லாத உடம்பாக இருக்கிறதுக்கு, அதாவது செத்த பிரேதத்துக்கு சமம், அப்படித்தான் நீ இருப்பாய் அன்பில்லாதவனாக இருந்தால் என்பதை கடைசி குரலிலே சொல்லி திருவள்ளுவரை போல சில விஷயங்களை அழுத்துவதற்கு அவர் சில வேலைகள் செய்வார். நாம் அடி நெஞ்சுக்கு போய்விடும், அடி நெஞ்சுக்கு போய்விடும். தம்மா புலால் மரத்தல் சொல்ற பொழுது சொன்னார் திருவள்ளுவர், என்னத்துக்குடா இதை சாப்பிட்ற, என்னத்துக்கு சாப்பிட்ற, உன் உடம்பு வளர்க்க வேணும் என்று சாப்பிடுகிறாய் சொன்னார். உன் கையில கத்தி வெட்டிட்டுது, இதுக்கு என்ன பெயர் வைப்ப? புண் என்று பெயர் வைப்பாய். கை வெட்டினா புண் தானே. உன்னுடைய உடம்பு இப்ப ஆட்டை வெட்டித்தானே சாப்பிடுகிறாய், கோழியை வெட்டித்தானே சாப்பிடு. நான் சும்மா அதை விட்டுருங்க, இப்ப நான் சும்மா ஒரு புண்ணில ஒரு கறி வச்சு தர்றேன் சாப்பிடுங்க, நீங்க யாராவது சாப்பிடுவீங்களா? மாமிசம் தின்றவனத்தான் கேக்குறேன். நல்ல ஒரு புண் இருக்கு சார், இந்த புண்ணுல ஒரு கறி வச்சு தந்தா சாப்பிடுறீங்களா? இன்னைக்கு மத்தியானம் லஞ்சுக்கு புண்ணுல ஒரு கறி வைக்கட்டுமாண்டா அவனவன் துப்புவான். அப்படித்தானுங்களே அவர் சொல்றார், உன் கையில வெட்டினா புண், ஆட்டை வெட்டினா அது புண் இல்லையா? தன்னூன் பெருத்தற்கு தான் பிரிது உண்பான் எங்கனம் ஆறு மறு ஒன்று சொன்னான். இந்த குரல் எனக்கு வந்து எனக்கு அந்த குரல் மறந்து போச்சு, ஞாபகம் வர்ற பொழுது சொல்லுகிறேன். புண்ணை தின்றியேடா, புண்ணத்தானேடா தின்ற, இன்னொரு உடம்பு வெட்டு, உன் கையில வெட்டினா புண் என்றா, இன்னொரு உடம்பு வெட்டினா அது புண் தானே. புண்ணை போய் ஒருத்தன் மனுஷன் சாப்பிடுவானான்னு கேட்பார். கேட்ட உடனேயே அடுத்த நாள் கோழி சாப்பிட்ற பொழுது இது புண் மாதிரி நமக்கு காட்சி தரும், வெறுக்க பண்ணுவார். அது போலத்தான் இங்கேயும், அன்பில்லாத இல்வாழ்க்கை நடத்த போகிறாய் என்றால் நீ உயிரில்லாத உடம்பாக இருக்க போகிறாய் என்று அர்த்தம் என்று சொல்லி அந்த அன்பை அழுத்தி சொல்லி அந்த அதிகாரத்தை முடிக்கிறார். இப்ப படிங்க.
அன்பின் வழியது உயிர்நிலை அகதிலாருக்கு என்பதோல் போர்த்த உடம்பு. உரை: அன்பின் வழியது உயிர்நிலை. அன்பு முதலாக அதன் வழி நின்ற உடம்பே உயிர் நின்ற உடம்பாவது. அகதிலார்க்கு உடம்பு என்பதோல் போர்த்த. அவ்வன்பில்லாதார்க்கு உளவான உடம்புகள் என்பினை தோலால் போர்த்த நாம் உயிர் நின்றன ஆகா. உரை குறிப்பு: இல்லறம் பயவாமையின் அன்ன ஆயின. இவை நான்கு பாட்டானும் அன்பு இல்வழிப்படும் குற்றம் கூறப்பட்டது.
இல்லறம் பயவாமையின், அன்பில்லாத பட்சத்திலே இல்லறம் சரி வராது. இல்லறம் சரி வராத பட்சத்திலே உனக்கு நீ வாழ்வது என்பது உயிரில்லாமல் உடம்பாக இருப்பதற்கு சமமாக இருக்கும். ஆகவே இல்வாழ்க்கைக்கு வந்துவிட்டால் அன்பு இருக்க வேண்டும், இல்லையா உயிரில்லாத உடம்பு போல நீ ஆவாய். அவ்வளவுதான் செய். இந்நான்கு பாட்டானும்
இவை நான்கு பாட்டானும் அன்பு இல்வழிப்படும் குற்றம் கூறப்பட்டது
சொல்லி நிறைவு செய்கிறார். இப்போ அன்புடைமை என்ற அதிகாரம் முடிந்துவிட்டது, இல்லறத்துக்குள்ளே நுழைந்து விட்டோம். மனைவி பிள்ளையினாலே அன்பு வந்துவிட்டது. இப்போ அன்பு இதுதான் என்று ஒரு வரைபடம் போட்டு இல்லறத்துக்கு அது அவசியம் என்பதை வெளிப்படுத்தி காட்டிவிட்டார். அப்போ இல்லறத்தினுடைய பயனாகிய அன்பு வந்துவிட்டது. இனி அடுத்த அதிகாரம் எதை வைப்பது என்பது பற்றி சிந்தித்து கொண்டு நீங்கள் விருந்தேற்று வாருங்கள், விருந்தை படிக்கலாம்.
திருக்குறள் அறத்துப்பால் இல்லறவியல். அந்த இல்லறவியலிலே அன்புடைமை என்கின்ற அதிகாரம் வரை படித்து முடித்திருக்கிறோம். பாயிரவியலிலே நாலு அதிகாரங்கள், அதற்கு பிறகு இல்வாழ்க்கை ஐந்தாவது அதிகாரம், வாழ்க்கை துணைநலம் ஆறாவது அதிகாரம், புதல்வரை பெறுதல் ஏழாவது அதிகாரம், அன்புடைமை எட்டாவது அதிகாரம் என்பது குரல் படித்துவிட்டோம். நான் உங்களுக்கு முன்னமே சொன்னேன், விளையாட்டாகத்தான் சொன்னேன், வகுப்புக்கு வருவது உங்கள் வேலை, உங்களை அறிஞராக்குவது என் வேலை என்று நான் என் மாணவர்களுக்கு அங்கு சொல்வேன். நீங்களே நினைத்து பாருங்கள், இந்த எண்பது குரல் படிப்பதற்குள்ளே நாங்கள் எத்தனை செய்தியை உள்வாங்கியிருக்கிறோம், நம்முடைய அறிவு நிலை வளர்ந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்களே நினைத்து பாருங்கள். இது என் பெருமை நோக்கி நான் சொல்லவில்லை, திருக்குறளுடைய பெருமை நோக்கி சொல்லுகிறேன். திருக்குறளை பரிமேலழகர் உரைப்படி ஒருவன் படித்து விட்டால் நிச்சயம் அவன் அறிஞனாவான். அவன் பேச்சாளனாக வேண்டும் அப்படி இப்படியெல்லாம் ஒரு அவசியமும் இல்லை. அவனை கண்டால் அறிவுலகம் மரியாதை செய்யும், நடுங்கும். இது நான் உறுதிபடச் சொல்லுகிற விஷயம், என் அனுபவம் கொண்டு உறுதிபடச் சொல்லுகிற விஷயம். ஆகவே இந்த 80 குறளில் இவ்வளவு வளர்ந்திருக்கிறோமே, அப்போ முழுதும் படித்தால் எப்படி வளரப்போகிறோம் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பதை நான் திரும்ப 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 சொல்லுகிறேன். தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அவர்கோர் குணமுண்டு என்று ஒரு பெரிய கவிஞர் பாடிவிட்டு போனார். பாட்டை சொல்லிக் கொண்டிருக்கிறோமே தவிர அந்த குணம் என்ன என்று எங்களுக்கே என்னும் தெரியவில்லை. தனித்த குணம் திருக்குறள் படித்தால்தான் தெரிய வரும். வாழ்க்கையை எப்படி படிப்படியாக திருவள்ளுவர் அடுக்கி இருக்கிறார், இந்த தொடர்புகளை அவர் நினைத்த விதத்தை நினைக்கவே நெஞ்சு விதிர்க்கிறது. இல்லாழ்க்கை, வாழ்க்கை துணைநலம், புதல்வரை பெறுதல், அந்த ஒரு வரிசையிலே அடுக்கி கொண்டு போய் இப்பொழுது மனைவி, குழந்தை, அன்பு என்று ஒரு அன்பு நிறைவை நோக்கி ஒரு மனிதன் வந்துவிட்டான். நான் இந்த இடைவெளியிலே அவர்களுக்கு சொன்னேன், மேற்கு நாட்டிலே இருந்து நாங்கள் வாங்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கின்றன என்பதிலே எனக்கு மறுப்பில்லை. ஆனால் வாழ்க்கை பண்பாடுகளை நாம் மேற்கு நாட்டிலே வாங்கக்கூடாது. நமக்கென்று நாம் அதை அந்த விஷயத்திலே அவர்களை விட நாம் பெரும் செல்வர்கள், பெரும் செல்வர்கள். இப்படிப்பட்ட ஒரு பண்பாட்டு முறை என்பது நமக்கு கிடைத்த திருவள்ளுவர் சொன்னது போன்ற பூனையின் திருக்குறள் படிக்க வந்திருக்கிறது. இத்தகைய ஒரு பண்பாட்டு வாழ்க்கை முறை என்பது மனிதனுடைய ஆன்மாவை உயர்த்துகிற வாழ்க்கை முறை என்பது தமிழர்களுக்கு நம் பெரியவர்கள் தந்த ஒரு பெரும் சொத்து. மேற்கு நாட்டில் இருக்கிற மயக்கம் நோக்கி இந்த சொத்தை இழந்து விடாதீர்கள். வாங்க வேண்டியவற்றை வாங்குங்கள், அதில் எந்த மறுப்பும் இல்லை. நல்லவற்றை பெறத்தான் வேண்டும். வாழ்க்கை முறையை பொறுத்தளவிலே திருவள்ளுவர் போன்றவர்கள் நமக்கு வகுத்து தந்த வாழ்க்கை முறையை விட்டு ஒரு இஞ்சு தன்னும் நாம் விலகக்கூடாது, ஒரு அங்குலம் தன்னும் நாம் விலகக்கூடாது. அண்மையிலே நான் வெளிநாடு சென்றபோது என்னுடைய உறவினர்கள் ஒருவர், அவர்கள் போய்விட்டார்கள். அவருடைய தாயார் இலங்கையிலே இருந்தார். அந்த தாயாரை கூப்பிடுவதற்கான முயற்சி எல்லாம், அங்கே அழைத்துக் கொள்வதற்கான முயற்சி எல்லாம் செய்தார்கள். ரெஸ்பான்சருக்கான எல்லா ஆயத்தங்களும் செய்து கொண்டிருந்தார்கள். அண்மையிலே அவர்களுக்கு அது முடியாமல் போயிற்று. முடியாமல் போனதற்கு அவர்கள் சொன்ன காரணம் எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. அரசாங்கம் அவர்களுடைய கோரிக்கையை நிராகரித்தது, தாயை அழைப்பதற்கான கோரிக்கையை நிராகரித்தது. ஏன் நிராகரித்தது என்றால், அவர்கள் வாழ்ந்த வீட்டிலே 3 அறைகள் தான் இருந்தன. அந்த வீட்டிலே 3 அறைகள், 2 அறைகள் இருந்தன. இவர்களை அழைப்பதற்காக ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருந்த பொழுதெல்லாம் அதற்கான அங்கீகாரம் இருந்தது. இப்போது அரசாங்கம் மறுத்து விட்டதுன்னா அவர்களுக்கு ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு 3 வயதோ ஏதோ ஆகிவிட்டது. அரசாங்கம் சொல்கிறது, இனி அந்த பிள்ளைக்கு ஒரு தனி அறை தேவை, ஆகவே நீ இன்னொரு அறையோடு கூடிய வீடு வாங்கினால்தான் உன் அம்மாவை அழைக்கலாம். என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே அப்பா அம்மா பிள்ளைய பக்கத்தில் வச்சிருக்கிறாதே, தனியே விடு. இந்த அன்புடைமை படித்தால் அது பொருந்துமா? அன்பு பெருகு குழந்தைகளை அனுபவிப்பென்பது ஒரு குறிப்பிட்ட காலம்தான் அனுபவிக்க முடியும். குழந்தை அனுபவம் என்பது, பிள்ளைகளை குழந்தையாக அனுபவிக்கிற அனுபவம் என்பது சிற்றின்பத்தை விட பெரிய விஷயம். அந்த அனுபவத்தை ஒரு குறிப்பிட்ட காலம்தான் ஒரு குழந்தை மடலை பேசுவது, அப்பாவை கட்டிப்பிடித்துக் கொண்டு படுப்பது, எழும்புகிற பொழுது அப்பாவின் மார்பிலே கிடப்பது, இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயசிலே தான் கிடைக்கும். நம் சுகத்துக்காக அந்த பிள்ளையை தனி அறையிலே போடு என்று சொல்வதை ஒரு அரசாங்கம் கட்டுப்பாடாக விதிக்கிறது என்ற வாழ்க்கை தான் அவர்களுடைய வாழ்க்கை. நம் வாழ்க்கை அதுவல்ல. பிள்ளைகள் அன்புக்காக வாழ்க்கையை தவிர நம் சுகத்துக்காக வாழ்க்கை இல்லை என்ற முறையை நாம் விளங்க வேண்டுமானால் திருவள்ளுவரை படித்தால்தான் விளங்கும். ஆகவே நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், எல்லா விஷயத்துக்கும் மேற்கு நாட்டிலே போய் வரிசையிலே நிற்காதீர்கள். இது ஒரு அடிப்படை அறிவுரை. இனி அடுத்த அதிகாரத்துக்குள்ளே நுழைய வேண்டும். அது திறக்க முடியாத வெளியில அங்கே கீழே நிக்குதா, சரி சரி அது இருந்துட்டு போகுது, இங்க நிக்குதா, ஓஹோ ரொம்ப நெருக்கமா வந்து. ஆமா, இப்போ இல்லறத்துக்குள்ளே நுழைந்து மனைவி குழந்தை மூலம் ஒருவன் அன்பை பெற்றுவிட்டான். இனி என்ன அதிகாரத்தை கொண்டு வந்து வைப்பது? இது அதை முதல் நாம் விளங்க வேண்டும். அதுக்குப்புறம் அதிகாரத்துக்குள்ளே நுழைய வேண்டும். நான் சொல்லுகிறேன், இப்போ இந்த டம்ளர் இதுல வைக்கிறேன், இவ்வளவுக்கு நீர் ஊற்றி இருக்கிறது, அது அவ்வளவுதான் இருக்கும். இவ்வளவுக்கு நீர் ஊற்றி இருக்கிறது, அவ்வளவுதான் இருக்கும். நீரை இன்னும் தொடர்ந்து ஊற்று, இதுவரையும் ஊற்றி இருக்கிறது, அவ்வளவுதான் இருக்கும். அதுக்கு மேல ஊற்றினால் வழிந்து வெளியிலே ஓடத் தொடங்கும். மனைவி பிள்ளை என்ற அளவிலே உங்களுடைய அன்பு இருக்கிறதல்லவா? இப்போ அந்த அன்பு உங்கள் இல்லத்தளவான அன்பு, அவர்களிலே அன்பு செய்து 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 உங்கள் அன்பு முட்டிவிட்டது, நிரம்பி விட்டது. அப்ப அந்த அன்பு இன்னும் பெருகினால் என்னாக போகிறது? வெளியிலே வழிய போகிறது. வழிந்தால் என்ன செய்யும்? வீட்டை தாண்டி சமுதாயத்துக்குள்ளே ஓடும். நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா? அன்பு இல்லத்துக்குள்ளே நிரம்ப வேண்டும் முதல். அதுக்கு மனைவியும் மக்களும், மனைவியும் மக்களும் ஒரு கருவிகள். அந்த அன்பு நிரம்பி 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 இப்ப இல்லம் பூராகவும் அன்புமயமாகிவிட்டது. இனி என்ன செய்யும் என்றால், இந்த அன்பு சமுதாயத்துக்குள்ளே கசிய ஆரம்பிக்கும். சமுதாயத்துக்குள்ளே கசிய ஆரம்பிக்கும். சமுதாயத்துக்குள்ளே அன்பு கசிவது என்பதற்கு ஒரு அடையாளம்தான் விருந்து செய்தல் என்று திருவள்ளுவர் எடுக்கிறார். இதை அப்படி அப்படி புரிஞ்சு கொண்டால்தான் நமக்கு அது சரியாக விளங்கும். அதாவது இந்த விருந்தோம்பல் என்பது மேலத்தேயத்தவர்களுக்கெல்லாம் அது ஒரு பொழுதுபோக்கு அல்லது ஒரு ஆடம்பரம், என்டர்டெயின்மெண்ட் என்னமோ சொல்லுகிறார்களே அப்படி அவர்களுக்கு. நமக்கு அது அறம். நமக்கு விருந்து என்பது அறம். அறநூலிலே அறத்துப்பாலிலே கொண்டு வந்து விருந்தை வைக்கிறார். பொழுதுபோக்கோ வெறும் மகிழ்ச்சியோ அல்ல. நாலு பேர் கூடி ஒன்றாக இருந்து சாப்பிடுவது என்பதன் மூலம் என்ன செய்கிறாய் என்றால், உன் வீட்டில் நிரம்பிவிட்ட மேலதிகமான அன்பை சமுதாயத்துக்குள்ளே நீ செலுத்த தொடங்குகிறாய். இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குமா? நீங்கள் நினைத்து பாருங்கள். இப்படி ஒரு வாழ்க்கை, வாழ்க்கை அல்ல ஒரு வாழ்க்கை முறையை வேறெங்காவது ஒரு சமுதாயம் தன் சமுதாயத்தினுடைய அடையாளமாக கொண்டிருக்குமா? அதைத்தான் புலவர் சொன்னார், தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்பது இதுதான். முதல் உன்னுடைய அன்பை இல்லத்துக்குள்ளே நிரப்பு. நிரம்பினால் அது தானாக கசிந்து வெளியிலே போகும். வெளியிலே போய் அன்பு போகத் தொடங்கிவிட்டது என்பதற்கு அடையாளம் விருந்து. அந்த விருந்து ரெண்டு வகைப்படும் என்று முன்னமே படித்தோம். பண்டு அறிவுண்மையின் வந்தாரும் அறிவின்மையின் வந்தாரும் என விருந்து இருவகைப்படும் என்று முன்னே படித்தோம். அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்திலே இருக்கும். அதாவது ஒரு ஊருக்கு வருகிறோம், எனக்கு இந்த ஊர்ல இன்னாரே தெரியும், ஆகவே நான் ஒரு போன் கால் பண்ணி சொல்லிட்டு வருகிறேன், ஐயா உங்க வீட்டுக்கு தான் வர்றேன், இந்த ஊருக்கு வர வேண்டிய ஒரு அவசியம் வந்து விட்டது, வருகிறேன். இன்னொன்று, எனக்கு இந்த ஊர்ல ஒருவரையும் தெரியாது, ஆனால் இல்லறத்தார்கள் இருப்பார் என்ற நம்பிக்கையிலே வருகிறேன். இப்ப எல்லாம் அதெல்லாம் போச்சு. ஒன்று, வரவேற்கிறவனும் இல்லை, வருகிறவன் நேர்மையானவனாகவும் இல்லை. பொய்யை வளர்த்து விட்டால் பிறகு எல்லாம் பொய் தான். பொய்யை வளர்த்து விட்டு நாம கஷ்டப்படுகிறோம். அப்போ வருகிறவன் ஒரு தொடர்பும் இல்லை என்றால், ஒரு வீட்டு இல்லறத்தார் என்றால் இல்லத்தாரத்துக்கு விருந்தை பேணுவது கடமை என்று நாங்கள் முன்ன படிச்சுட்டோம். 11 கடமையிலே விருந்தை பேணுவது இல்லற கடமையிலே கட்டாய கடமைகளிலே ஒன்று என்று படித்து விட்டோம். ஆகவே எந்த இல்லறத்தானும் எனக்கு சோறு போடுவான், எனக்கு இருக்க இடம் தருவான் என்று நம்பி வர வேண்டும். அப்பதான் அந்த ஊர் உண்மையான ஊர், அந்த மக்கள் உண்மையான மக்கள். நாங்க எவ்வளவு தூரம் தள்ளி வந்து விட்டோம் என்று இப்ப புரிகிறதா உங்களுக்கு? ஒரு வீட்டு ஊருக்கு அப்போ அந்த விருந்தை ரெண்டாக பிரிக்கிறார்கள். ஒன்று, பழக்கமானவர்கள் வருவது ஒரு விருந்து, பழக்கம் இல்லாதவன் வருகிறது ஒரு விருந்து. என்ன ஆயிற்று என்று கேட்டால், ரெண்டு பேரையும் நீங்கள் சமப்பட உபசரிக்க வேண்டும், சமப்பட உபசரிக்க வேண்டும். அப்ப என்ன ஆகிறது? இதுவரையும் வீட்டுக்குள்ளே இருந்த அன்பு சமுதாயத்தோடு தொடர்பு பட்டதாக தொடங்குகிறது. தொடங்குகிறது, முழுமை பெறவில்லை. முழுமை என்ன, ஒரு 6-7 அதிகாரம் தாண்டித்தான் நாங்கள் முழுமை பெறுவோம். வீட்டுக்குள்ளே இருந்த அன்பு வெளியிலே வழிய ஆரம்பித்து விட்டது. அதற்கு இல்லறத்திலே விருந்தோம்பல் என்பது ஒரு அடையாளம். தமிழர்கள் இந்த விருந்தோம்பலை ரொம்ப ரொம்ப நுட்பமாக கவனித்தார்கள். ரொம்ப தமிழர் பண்பாட்டினுடைய ஒரு பெரிய அடையாளம் விருந்து, ரொம்ப சுலபமான அறம் விருந்து.
அறம் செய்வதற்கு ரொம்ப கஷ்டப்பட வேணும், பெரிய பொருள் வேணும், அது வேணும், ஒன்றும் இல்லை. எங்க எங்க பாத்தியார் சொல்லுவார், உனக்கு சமைக்கிற சாப்பாட்டோடு இப்ப உங்க வீட்டுல நாலு பேர் இருக்கிறீர்கள் என்று வையுங்கள், ஒரு ஆளா கரிசியா என்ன ஒரு கணக்கு பண்ணுவீங்களே, ஒரு ஒரு எங்க ஊர்ல சுண்டு என்று சொல்லுவோம், உங்க ஊர்ல ஒரு 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 ஆளாக்கு அரிசி போடுகிறீர்கள், உங்க நாலு பேருக்கு ஒரு ஆளாக்கு அரிசி என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதை இப்ப அப்படித்தான் சாப்பிடுகிறார்கள். முந்தி ஒரு ஆளுக்கு நாலு ஆளாக்கு சுண்டு அரிசி போடுவார், ஏன்னா அவன் அவ்வளவு உழைத்து அப்படி சாப்பிட்டான். நாங்கள் உழைக்கிற முறையை நிப்பாட்டி விட்டு சாப்பிட முறையை அப்படியே வச்சிருக்க, அப்படிதான் நோய்கள் பெருகுகின்றன. அப்போ சாப்பிடுகிற உங்களுக்கு போடுகிற அரிசியோடு ஒரு கை அரிசி அதிகம் போட்டு விட்டிருந்தா ஒரு ஆளுக்கு சோறு போடலாம். ஒன்னும் நீங்க அதுக்கு மேல கறிகள் அதுல ரொம்ப அதிகம் சாம்பாரோ இதோ அதிகம் பொரியல் கூட்டு அதிகம் வைக்க தேவையில்லை. உங்களுக்கு இருக்கிறதுல ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணி வைங்க, ஒரு ஆளுக்கு சாப்பாடு போடும். இப்படி சுலபமான ஒரு அறம் இருக்கிறதா? அறம் செய்வதற்கு பணம் வேணும், காசு வேணும், இதெல்லாம் ஒண்ணும் வேணும் ஐயா, ஒரு பிடி அரிசி போடு. பழைய காலத்திலே தர்மம் செய்தவர்கள் எங்க ஊர்ல அது ஒரு வழக்கமாகவே இருந்தது. ஏதாவது தர்மம் செய்வதாக இருந்தால் இந்த பனை ஓலையிலே சின்ன பெட்டி மாதிரி செய்து ஊர்ல வீடு வீடா கொண்டு போய் கொடுத்து விடுவார்கள். நான் பண்ணினேன் அந்த வேலையை, அதனால சொல்லுகிறேன். எங்க கோயிலுக்கு கோயில் வளர்ச்சிக்காக இந்த பனை ஓலையில இப்படி நீளமா ஒரு இது பெட்டி மாதிரி ஒன்று பண்ணுவோம். பண்ணி வீட்டுல 30 வீடு இருந்தா 30 வீட்டுக்கும் கொடுத்துருவோம். அவங்க அதை என்ன செய்வார்கள், சமைக்கிற இடத்துக்கு பக்கத்துல கட்டி வச்சிருப்பார்கள். சமைக்கிற இடத்துக்கு கட்டி வச்சிருப்பார்கள். கட்டி வச்சு விட்டு அந்த வீட்டு பெண்கள் தான், பெண்கள் கையிலே தானே அறம் இருக்கிறது. அப்ப அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அந்த வீட்டுக்கு அரிசி எடுத்து சமைக்க தயார் பண்ணுகிற பொழுது ஒரு பிடி அரிசி அதுல போட்டுடுவார்கள் அந்த பெட்டியிலே. அது குட்டான் என்று பெயர் அதுக்கு. அந்த பனை ஓலையில பண்றதுக்கு குட்டான் என்று அதுக்கு அங்க ஊர்ல பெயர். அதுக்கு அந்த குட்டானுக்கு குறிப்பா என்ன பெயர் என்றால் பிடியரிசி குட்டான் என்று அதுக்கு பெயர். பிடியரிசி பிடியரிசி தர்மம் என்று அதை சொல்லுவார்கள். ஒரு பிடி அரிசி அதுல தூக்கி போட்டுறது. அப்ப ஒரு மாசம் சேர்ந்தால் 30 பிடி அரிசி அதுல வந்துவிடும். அப்ப 30வது நாள் ஒரு பையன் கொண்டு நாம் போக வேணும். அந்தந்த வீட்டு அம்மாக்கள் அந்த அந்த பெட்டி அரிசியை போடுவார்கள். எனக்கு வீட்டுல கடுமையான எதிர்ப்பு. இன்னாருடைய மகன் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சான்னு சொல்லிட்டாரு. அது எங்க வீட்டுல பெரிய தன்மான பிரச்சனையாகி இதெல்லாம் வாழ்க்கை அனுபவங்கள். ஒரு பிடி அரிசியில தர்மம் பண்ணிடலாம் பாருங்க. ஒரு பிடி அரிசி உனக்கு போடுற சோறோட ஒரு பிடி அரிசி போடு. அது ஒண்ணு பெரிய நீங்க இத்தனை வீணாக்குறோம், எவ்வளவு சாப்பிடுற பொழுது கொட்டுக்கிறோம். ஒரு பிடி அரிசி போட்டால் வர்ற ஒருத்தனுக்கு ஐயா வந்து எங்க வீட்டுல சாப்பிட்டு போங்க ஐயா. அப்ப என்ன ஆகுறது, அன்பு சமுதாயத்துக்கு ஆகிறது. இது வரைக்கும் அப்பாவுக்கு போட்டேன், பிள்ளைக்கு போட்டேன், அம்மாவுக்கு போட்டேன், இப்ப யாரென்று தெரியாத ஒருத்தனுக்கு போடுகிறாயா, உன் அன்பு சமுதாயம் நோக்கி நகர தொடங்கி விட்டது. எவ்வளவு பெரிய ஒரு அடையாளமாக விருந்தை எடுக்கிறார்கள் என்று பாருங்கள். பெரும்புலவர்கள் எல்லாரும் இதை சொல்லுகிறான். திருவள்ளுவரே காம இன்பம் எப்படிப்பட்டது என்று ஒரு கேள்வி எழுப்புகிறார். இந்த சாமிமார்களுக்கே இதுதான் வேலை, இதை பத்தியே பேசுவான் என்று நீங்க ஒரு மாதிரி என்ன பாக்குறது தெரிகிறது. திருவள்ளுவர் சொல்றதை சொல்லுகிறேன். சிற்றின்பம் எப்படிப்பட்டது, அந்த அனுபவம் எப்படி இருக்கிறது என்றால் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்ல வேணும் அல்லவா. திருவள்ளுவர் சொன்னார், தம்மில் இருந்து தமது பாத்துண்டக்கால் அம்மா அறிவை முயக்கு என்றார். இந்த பெண்ணோடு நான் பெற்ற இன்பம் இருக்கிறதே, அந்த இன்பத்துக்கு என்ன உவமை சொல்லலாம் என்று யோசித்து விட்டு சொன்னார், என் வீட்டில் இருந்து என் உணவை மற்றவர்களோடு பகிர்ந்து உண்ணுகிற பொழுது ஒரு இன்பம் வருகிறதே, அந்த இன்பத்துக்கு நிகரானது இந்த இன்பம். எதுக்கு போய் ஏதோ உவமை சொல்லுகிறார் பாருங்கள். திருவள்ளுவர் ரொம்ப கெட்டிக்காரன். அதுல ரொம்ப முக்கியமான ஒன்று சொன்னார், தம்மில் இருந்து தமது பாத்துண்டக்காய். உன் வீட்டிலே உன் சாப்பாட்டை பகிர்ந்து உண். சில பேர் வேற வீட்டுல போய் இருந்து கொண்டு அவங்க சாப்பாட்டை பகிர்ந்து நாலு பேருக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவான். எங்க வீட்டில எனக்கு எப்பவும் ஏற்படுகிற ஒரு சண்டை, வீட்டுக்கு வருகிற ஒருவரை நான் உபசரித்தால் நண்பர்கள் அதனால உரிமையா திட்டுவேன். அவர் என்ன செய்வார், வர்ற இன்னொருத்தரை வாங்க நீங்களும் ஐயா வீட்டுல சாப்பிட்டு போலாம்னு கூப்பிடுவார். நான் சொல்லுவேன், உனக்கு அந்த உரிமை கிடையாது. வருகிறவனை விருந்துக்கு கொடுப்படுகிற உரிமை வீட்டுக்காரனுக்கு தான் உண்டு, உனக்கு போட்டதே மேலதிகம். இவர் நாலு பேரை கூப்பிடுவார், வாங்க நீங்க சாப்பிடலாம், நீங்க சாப்பிடலாம், வாங்க சாப்பிட்டு போகலாம். இவனுக்கு அப்படி கூப்பிடுகிற உரிமை கிடையாது. ஏன்னா அவனுக்கு தான், வீட்டுக்காரனுக்கு தான் தெரியும் எத்தனை பேருக்கு சாப்பாடு உள்ள இருக்குங்கிறது. உனக்கு தர்றதுக்காக நீ இஷ்டப்படி கூப்பிட்டா அவன் என்ன பண்ணுவான்? அப்ப விருந்தினனுக்கான சில லட்சணங்களும் உண்டு, அதெல்லாம் திருவள்ளுவர் சொல்ல போறார். அது ரொம்ப நுட்பமாக சொல்லுகிறார், அதை நான் பின்னால சொல்லுகிறேன். ஆகவே உன்னுடைய வீட்டிலிருந்து உன்னுடைய உணவை பகிர்ந்து உண்ண வேணும். இதுல ரொம்ப கட்டித்தனமா எல்லாரும் பண்ணிரு கம்பரும் இதை சொல்லுகிறார். முந்துமுக்கணியின் அயோத்தியில விருந்து போடுகிறார்களாம். இது இந்த பாட்டு சொல்றதுல எனக்கு ஒரு விருப்பம், ஏனென்றால் ஒரு கம்பன் விழாவிலே எங்க ஒரு கிராமத்திலே இந்த பாட்டை சொன்னேன். பாட்டை சொன்ன பிறகு அதை கேட்ட ஒரு பெரிய தனவந்தர் அதே மாதிரி எனக்கு அடுத்த நாள் கூப்பிட்டு விருந்து போட்டார். ஆகவே முடிஞ்ச அளவு இந்த பாட்டை சொல்றது யாராவது. அயோத்தியில போட்ட விருந்து எப்படிப்பட்ட விருந்து என்று சொல்றார் என்றால், இந்த விருந்துல என்ன போடுகிறாரெல்லாம், முந்து முக்கணியின் தமிழர்கள் மூன்று பழங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். முக்கணின்னு சொல்லுகிறோம் இல்ல, மா பலா வாழை. நீங்க என்னதான் பண்ணினாலும் ஆப்பிள் அழகா இருக்கலாம் இருக்கலாம், இந்த பழத்துக்கு ருசிக்கு நிகராகுமா? நாசமா போன டயபெட்டிஸ் வந்து அதை சாப்பிடாம பண்ணிவிட்டது. சுவைக்கு வாசனைக்கு இந்த பழங்களுக்கு நிகர் உண்டா? அதை சொல்லுகிறார் கம்பர். அந்த வீட்டிலே போய் உட்கார்ந்தா இலையிலே இந்த பழங்கள் வைப்பார்களா? இதுதான் விருந்து போடுற முறை, தமிழர்கள் முறை.